சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. ஐந்தாம் அத்தியாயம். மலர் விழி மதுர மொழி. இவள் அழகு பேராபத். இந்த பெண் ஒரு சாபக்கேடு என்று ஹிப்பாலஸ் ஆரம்பத்தில் சொன்னபோது, நகைத்த பாண்டிய நாட்டு வீரனான இளஞ்செழியன் அலைக்கரம் ஏந்தி வந்த அந்த யவன அழகியின் உடல் சோழ மண்டலத்தின் மண்ணை தொட்ட சில நாழிகைகளுக்கு உள்ளாகவே சோழ மன்னன் மாண்ட செய்தியும் இளவரசன் திருமாவளவன் மறைந்த மாயக் கதையும் பகைவர் பறந்து விலகி செல்லக்கூடியதென்று பிரசித்தி பெற்ற பூம்புகார் பட்டினமே மாற்றார் கைக்கு மாறக்கூடிய திடுக்கிடும் நிலைமையும் நிகழ்ந்து விட்டதை நினைத்து இப்பாலசின் மூட நம்பிக்கைக்கு ஒரு வேளை ஆதாரமும் இருக்குமோ என்று சில வினாடிகள் தீவிர சிந்தனையில் இறங்கிவிட்டார். ஒரே இரவில் சுமார் 1.5 ஜாமத்திற்கு உள்ளாக ஏற்பட்டுவிட்ட நிகழ்ச்சிகளும், அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் விபரீதங்களும் சில வினாடிகள் அவன் சிந்தனையில் வளம் வந்ததால் பிற்காலத்தில் காட்சிகள் பெரும் பூதங்களாக அவன் கண் முன்னே எழுந்து நின்றதன்றி அவற்றை சமாளித்து எப்படி சோழ மண்டலத்தை அதன் மூலம் தமிழர்கள் வாழும் நாடுகள் அனைத்தையும் காக்கலாம் என்ற திட்டங்களிலும் மனம் சென்றதால் இப்பாலசை அவன் ஏறெடுத்து நோக்கி விவரங்களை அறியும் முன்பாக நீண்ட நேரம் பேசாமல் அறையில் அப்புறமும் இப்புறமும் உலாவினார். நாட்டு நன்மையும் மக்கள் சுகதுக்கங்களும் மனத்தை எழுந்து தாண்டவமாடிய அதே நேரத்தில் கோட்டை தலைவன் கண்களில் இருந்து தான் மறைத்து வைத்திருந்த பெண் என்ன ஆனாள் என்பதையோ, மயக்கத்திலிருந்து அவளுக்கு உணர்வு வர செய்வது தன் கடமை என்பதையோ சிறிது நினைக்காமல் அவள் அழகை பற்றி மட்டுமன்றி அவளை பற்றிய சகல சிந்தனைகளையும் அடியோடு உள்ளத்திலிருந்து விலக்கிவிட்டிருந்த இளம்செழியனை ஹிப்பாலஸ் திரும்ப திரும்ப 2 முறை சொன்ன சொற்களே உணர்ச்சிகள் புரட்சிகளில் இருந்து உலகத்தின் திடமான உண்மைகளுக்கு இழுத்து வந்தன. இவள் யவனராணி என்று கூறிய ஹிப்பாலஸின் சொற்களின் முழு வேகத்தை முதலில் புரிந்து கொள்ள முடியாத இளம்செழியன் அதே வாசகத்தை அவன் 2 முறை திருப்பிய பின்பு புரிந்து கொண்டதால், வந்திருப்பவள் யவன நாட்டு ராணி, அவளோடு வந்திருப்பவன் யவனர்களின் பிரசித்தி பெற்ற கடற்படை தலைவனான டைபீரியஸ் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டதல்லாமல் பிறகு தலை நிமிர்ந்து, ஹிப்பாலஸ், யவனர்கள் கடற்படை தலைவனான டைபீரியஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறி ஏதோ அதில் இன்னும் சந்தேகம் இருப்பது போல இப்பாலசை நோக்கி கேள்வி கேட்கும் தோரணையில் கண்களை உயர்த்தினார். டைபீரியஸ் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே ஹிப்பாலசின் உடல் 1 முறை நடுங்கினாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமலே, அவனை பற்றி கேள்விப்படாதவர்கள் உலகத்தில் இருக்க முடியாது படைத்தலைவரே என்று மெல்ல கூறினார். போரில் மிக வல்லவன் என்று கேள்வி என்று பேச்சை தொடர்ந்தான் இளஞ்செழியன். ஆம் படைத்தலைவரே என்று ஒப்புக்கொண்ட தலையையும் ஆட்டினான் ஹிப்பாலஸ். கடற்போரில் அது மட்டுமல்ல, நிலப்போரிலும் நிகரற்றவன். அப்படியா? சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே, போரில் வல்லவனாயிருந்தால் மட்டும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. வேறுதில் வல்லவன் ராஜதந்திரத்தில் நாடுகளையோ மனிதர்களையோ பிரிப்பதில் டைபீரியஸுக்கு வேறு இணை யாருமே கிடையாது என்று கிரேக்க நாட்டில் சொல்லுவார்கள். பெரும் மூர்க்கன் என்றுதான் எனக்கு கேள்வி. யார் சொன்னார்கள் தங்களுக்கு? யவன நாட்டு போய் வரும் நமது வணிகர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். வணிகர்கள் சொன்னதில் 1 பாதிதான் உண்மை. புரியவில்லை ஹிப்பாலஸ்? புரியும்படி சொல்கிறேன், கேளுங்கள். டைபீரியஸ் மூர்க்கன் தான், ஆனால் மூர்க்கணத்தை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டான். முகத்தில் சதா விளையாடும் முறுவல் அதை மறைந்திருக்கும். குரூரம் மிகுந்தவன். அந்த குரூரத்தை மிக சாந்தமான முகம் திரையிட்டு கிடக்கும். அவன் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை, புத்தியில் உருவாகும் திட்டங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் முயற்சியால் தான் மேற்கு திசையில் யவனர்கள் ஆதிக்கம் ஓங்கி நிற்கிறது. அவன் வகுத்த திட்டங்களாலும் தயாரித்த கப்பற் கூட்டங்களாலும் யவன நாட்டு வர்த்தகர்கள் நாவலந்தீவு என்று தமிழர் கொண்டாடும் இந்த பரந்த பூமியின் பல திக்குகளில் சென்று வாணிபம் நடத்தி தாய்நாட்டுக்கு முத்தும் பவளமும் பொன்னும் மணியும் கொண்டு போய் குவிக்கின்றார்கள். யவனர்களுக்கு டைபீரியஸ் ஒரு தெய்வம். யவனராஜ குடும்பத்தில் குரு போன்றவன். யவன மக்களிடம் அவன் சொல் தேவ வாக்கு. அப்பேற்பட்டவன் இந்த பூம்புகாருக்கு வந்தால் காரணம் இருக்க வேண்டும். அவனோடு யவன ராஜ குடும்பங்களை சேர்ந்த ஒரு பெண்ணும் வந்திருக்கிறார்கள். காரணம் எதுவாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள்.
காரணத்தை தன் கோட்டை தலைவன் சொன்னானே,
பூம்புகாரை கைப்பற்றுவதா?
ஆம் இல்லை என்பதற்கு தலையை யோசித்த ஹிப்பாலசை ஆச்சரியமும் ததுமும் கண்களோடு பார்த்த இளம்செழியன்,
என்ன, பூம்புகாரை கைப்பற்றுவது அவன் நோக்கமா இருக்காதா என்றான். இருக்கலாம், ஆனால் டைபீரியஸ் இத்தனை அபாயங்களை சமாளித்து இங்கு வந்ததற்கு காரணம் இந்த பட்டினத்தை கைப்பற்றுவதாக இருக்க முடியாது. வந்த இடத்தில் ஏற்பட்ட சூழ்நிலை இதை கைப்பற்ற அனுகூலமாயிருக்கலாம். ஆனால் சோழ மன்னர் இளம்ஜெட்சன் இருப்பார் என்றோ, அவர் மகன் திருமாவளவன் மறைந்து போவார் என்றோ டைபீரியஸுக்கு முன்கூட்டி தெரிந்திருக்க முடியாது.
இப்பாலஸ் விஷயத்தை கோவியாக கூறுவதைக் கண்ட இளம்சொழியனும் அவன் கூறியதில் பெரும் உண்மைகள் இருப்பதைக் கண்டு,
உண்மைதான் ஹிப்பாலஸ்,
மன்னர் இருப்பார் என்று கப்பல் உடையும் முன்பே டைபீரியஸுக்கு சோதிடமா தெரியும் இருக்காது என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை இடைமறித்த ஹிப்பாலஸ், கப்பல் எப்படி உடைந்தது என்று நினைக்கின்றீர்கள் படைத்தலைவரே என்று வினவினான். இடிவிழுந்துதான் உடைந்திருக்க வேண்டும் என்று இளம்சழியன் கூறினான்.
இடிவிழா மேகங்கள் வேண்டும், மழை வேண்டும். ஆம், இங்கு மேகம் மருந்துக்கு கூட இல்லையே.
ஒரு கதத்து கப்பல் பெய்திருக்கலாம்.
பெய்திருந்தால் தினசரி கடலோடி மீன்பிடிக்கும் பரதராவது செய்து கொண்டு வந்திருப்பார்கள்.
அப்படியும் இல்லையே. இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்?
தாங்கள் வருவதற்கு சில நாழிகைகள் முன்பு வரை நான் கடற்கரையில் தானே இருந்தேன்.
கப்பலின் உடைந்த மரத்துண்டுகளை நான் பார்த்தது பொய்யா?
கப்பல் உடைந்தது பொய்யா இருக்க முடியாது, ஆனால் உடைந்தது இடியால் இருக்க முடியாது.
ஏன்?
ஒரு காதம் வரையில் மழை இல்லை, மேகம் இல்லை. ஆகவே அதற்கு அப்பால் இந்த கப்பல் உடைந்திருக்க வேண்டும். அப்படி உடைந்திருந்தால் கடற்கொள்ளைக்காரர்கள் கப்பல் ஏதாவது தாக்கி இது தீக்கிரையாக்கி சின்னா பின்னப்பட்டிருக்க வேண்டும்.
இருக்கலாம். இந்த பதிலால் ஹிப்பாலஸ் நிதானத்தை எழுந்து,
என்ன அப்படி சாவதானமாக கூறுகிறீர்கள்? துணை கப்பல்கள் ஏதுமில்லாமல் யவன நாட்டு கடற்படை தலைவன் அந்த நாட்டு ராணி ஒருத்தியை எதற்காக தனித்து அழைத்து வர வேண்டும்
என்று படைத்தலைவனை நோக்கி கேட்டான். அதுவரை ஏதேதோ சிந்தனைகளில் மனம் சிக்கி கிடந்ததால் யவன ராணியின் சரிதையிலோ அவள் வந்த விதத்திலோ அதிக கவனத்தை செலுத்தாத இளஞ்சழியன் மனம் மெல்ல மெல்ல ஹிப்பாலஸின் வாதத்தின் ஆழத்தை அளக்க முற்பட்டதால் அவன் முகத்தில் பிரமிப்பின் சாயை லேசாக படர்ந்தது.
ஹிப்பாலஸின் சொற்களில் உண்மை நிரம்ப புதையுண்டு கிடப்பதை கண்ட சோழர் படைத்தலைவன்,
ஆம், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. உண்மையில் ராணியாயிருந்திருந்தால் துணை கப்பல்கள் இல்லாமல் ஒரு படைத்தலைவனோடு ஏன் தனிமையில் வருகிறார்?
ஒரு கதத்துக்கு அப்பால் உடைந்த கப்பலில் இருந்து மீள வேண்டுமானால் மரத்துண்டு கிடைத்தாலும் ஓரளவு நீந்தவும் வேண்டுமே.
அத்தகைய கடல் மோகினியாகிவள் என்று எண்ணிய இளம்சழியனை நோக்கி,
படைத்தலைவரே, எதற்கும் அந்த ராணியையே மீதி விஷயங்களை விசாரித்து பாருங்கள். யவன அரசியை எங்கே மறைத்து வைத்திருக்கின்றார்கள்
என்று கேட்ட பிறகுதான் யவன நாட்டு பேரழகியின் நிராதரவான நிலையை தான் அடியோடு மறந்து போனது நினைவுக்கு வந்தது இளம்சழியனுக்கு.
அந்த அழகியை பற்றி நினைவு வந்ததும், அடடே ஹிப்பாலஸ், அடியோடு மறந்து விட்டேன். இப்படி வா, இதோ சார்ந்து கிடக்கும் இந்த கவசத்தின் பூட்டுகளை மெல்ல கழற்று
என்று ஹிப்பாலஸை துணைக்கு அழைத்து கொண்ட இளம்சழியன் அறையில் ஒரு புறமாக சுவரில் சாத்தப்பட்டிருந்த கவசத்தின் பூட்டுகளை மிக எச்சரிக்கையோடு கழற்றலானான். நின்றிருந்த பலமான இரும்பு கவசத்தில் நடுப்பாகத்தை இடது கையால் தாங்கிக் கொண்டு முகக்கவசத்தை நீக்கிவிட்ட இளம்சழியன் அதுவரை அதில் புதைந்து கிடந்த யவன பெண்ணின் அழகிய வதனம் கூம்பிய தாமரையைப் போல உணர்விழந்திருந்ததைக் கண்டு அவள் கால்புறத்தில் கண்டபடி வீசப்பட்டவை போல் குவிக்கப்பட்டிருந்த கவசங்களில் ஓரிரண்டை தன் காலால் உதைத்து களைத்தான்.
படைத்தலைவனுக்கு உதவிய ஹிப்பாலஸும் அந்த பெண்ணின் உடலை மூடியிருந்த கவசத்தின் இதர பகுதிகளையும் பிரித்து கழற்றியதல்லாமல் கீழே குவிந்து கிடந்த கவசங்களையும் போர்க்களங்களையும் எடுத்து அப்பால் வைத்து யவனராணியை இளஞ்சழியன் மீண்டும் தாங்கி சென்று கற்றிலில் கிடத்த உதவி புரிந்தார். கோட்டை தலைவன் உட்புகுவதற்கு முன்பு அடைந்திருந்த சுரணையை கவசத்துக்குள் திணிக்கப்பட்டதால் மீண்டும் இழந்துவிட்ட அந்த யவனமங்கை சிறிதும் சரணமில்லாமல் கட்டிலில் கிடந்ததால் அவள் அவயங்களுக்கு சூடு உண்டாகி சுரணை வர செய்ய முற்பட்ட இளஞ்சழியன்,
ஹிப்பாலஸ், அடுத்த அறையில் இருக்கும் அந்த வடநாட்டு கம்பளியை எடுத்து வந்து இவள் மீது போத்து கீழே சென்று கொஞ்சம் மது கொண்டு வா, இவள் அருந்தட்டும் என்று உத்தரவிட்டதன்றி மஞ்சத்தில் இருந்த சிறு துணி ஒன்றை கொண்டு அவள் தலையை துவட்டவும் செய்தார். அப்படி அவள் தலையை துவட்டி அவள் மலர் பாதங்களை துடைத்து கையால் சூடு பிறக்க தேய்த்தாலும் யவன வீரனான ஹிப்பாலஸ் அவள் மீது கம்பளியை போர்த்தியதாலும் மீண்டும் சுயநிலைக்கு மெல்ல மெல்ல திரும்பிய அந்த யவனமங்கையின் மூச்சு கொஞ்சம் பெரியதாகவே வரத் தொடங்கியது. கம்பளியை போர்த்தியவுடன் வெகு விரைவில் கீழே சென்று கண் இமைக்கும் நேரத்தில் தங்க கிண்ணத்தில் யவனன் கொண்டு வந்த செவ்விய மேல் நாட்டு மதுவையும் அவள் இதழ்கள் நீக்கி இளம்சழியன் உள்ளே செலுத்தவே என்று முனியைக் கொண்டே மறுபடியும் மெல்ல அசைந்தாள் அவள்.
இப்பாலஸ், அறையின் அந்த பெரிய விளக்கையும் ஏற்று என்று இளஞ்சழியன் உத்தரவிட்டு அந்த பெண் விழித்துக் கொள்கின்றாளா என்று உற்று பார்த்து கொண்டு சிறிது நேரம் அவள் பக்கத்திலே அமர்ந்திருந்தான். அவன் முகம் அவள் முகத்துக்கு சமீபத்தில் இருந்ததால் உஷ்ணமான அவன் மூச்சு அவள் கபோலங்களை தொடவே மென்மையான அவள் கண்ணங்களில் மெல்ல இரத்த சிவப்பு படிந்ததல்லாமல் சூரிய ரஷ்மியின் உஷ்ணம் பட்ட மாத்திரத்தில் இதழ் விரிக்கும் தாமரை போல அவள் வதனமும் மெல்ல மெல்ல விகசிக்கத் தொடங்கி அடுத்த சில வினாடிகளில் கடற்கிழிஞ்சல்களை போன்ற இமையின் குமிழ்கள் நீங்கவே கடல் நீரை விட நீல நிறம் படைத்த அழகிய கண்கள் இரண்டு இளம்சழியனை உறுதியோடு பார்த்தன. அந்த கண்கள் இயற்கையின் சிருஷ்டியில் கடல் வானம் இவ்விரண்டின் நீளத்தை தவிர வேறு நிறத்தை உவமை சொல்ல முடியாத அந்த நீலமணி கண்கள்.
வானத்தில் பெரும் பாகத்தை வெண்ணிற மேகம் மூடி அதன் இரண்டு வட்டங்களை மட்டும் காட்டுவது போல அந்த நீல மணிகளை சுற்றி வெளியேறென்று பால்விழிகள். கடலின் சுழலை காட்டும் இரண்டு சுழிகளை மட்டும் விட்டு மற்ற இடங்களை பனிமூடிவிட்டதோ என்ற பிரம்மை ஊட்டும் அந்த அற்புத கண்கள். வானை விட விசாலமாகவும் கடலை விட ஆழமாகவும் அந்த கண்களில் தெரிந்த சிந்தனை. அந்த கண்களை கண்டு இப்படியும் உண்டா என்று பிரமித்த வண்ணம் உட்கார்ந்திருந்த இளம் சழியன் மீது மற்றும் ஒரு மாயவலை வீச அவள் இதழ்கள் புன்முறுவலால் சற்று விரிந்தன. ஏற்கனவே மயக்கம் தரும் நீரோட்டத்தை பெற்றிருந்த அவள் செவ்விய அதரங்கள் இளஞ்சழியன் புகற்றிய மது பூராவும் உள்ளே செல்லாததால் அதன் சிவப்பையும் சேர்த்து பெற்றிருந்ததாலும் விலகிய இதழ்களுக்குள்ளே தெரிந்த முல்லை பற்களிலும் அவை பட்டு செம்மையும் வெண்மையும் கலந்த இந்திரஜாலத்தை சிருஷ்டித்ததின் காரணமாகவும் விழித்து பார்த்ததும் அவள் உள்ளத்தே எழுந்திருந்த உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பின் விளைவாக எழுந்த பெருமூச்சு கம்பளியை மேலே அடிக்கடி எழுப்பி எழுப்பி மறைவுக்குள்ளிருந்த எழிலின் அற்புதத்தை வலியுறுத்தியதாலும் இளம் சழியன் அந்த மாயதேவியின் அழகு வலைக்குள் மீண்டும் சிக்கிக் கொண்டான். இருந்த போதிலும் அவள் எப்படி வந்தாள், ஏன் வந்தாள், கப்பல் எங்கு உடைந்தது, எப்படி உடைந்தது என்ற விபரங்களை அறிய முற்பட்ட சோழர் படை தலைவன் இப்பாலசையும் அழைத்து, இப்படி வா இப்பாலஸ், இவளையும் டைபீரியஸையும் பற்றி விவரங்களை அறிவோம், நான் சொல்வதை மொழிபெயர்த்து நீ இவளிடம் சொல்லு என்று கூறினார். அந்த கட்டளையை தொடர்ந்து கட்டிலின் கிட்டே வர முயன்ற ஹிப்பாலஸ் அந்த பெண் வீசிய ஒரு பார்வையை கண்டு பயந்து தூரத்தே நின்றுவிட்டதையும் தன் உத்தரவை நிறைவேற்றக்கூட அவன் கட்டிலை அணுக மறுத்ததையும் கண்டு இப்பாலஸ் இங்கே வா என்று மிரட்டினான். தூக்கத்தில் உத்தரவிட்டாலும் இளம் சிழியன் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியும் சுபாவம் உள்ளவனும் எசமானனிடம் வரையற்ற பக்தி கொண்டவனுமான ஹிப்பாலஸ் அன்று படைத்தலைவன் மிரட்டலுக்கு சிறிது மசியாமலும் கட்டிலை அதிகமாக அணுகாமலும் சற்று எட்டவே நின்று கீழே கோட்டை தலைவன் போட்டு போயிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை எடுத்து அந்த யவனமங்கையிடம் ஒப்படைத்தான். அந்த ஆபரணத்தை நோக்கி மஞ்சத்தில் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இளம் சழியனையும் நோக்கி அந்த யவனமங்கை நாணம் கலந்த புன்முறுவல் ஒன்றை வெளியிட்டு தன் உடையிருந்த நிலையையும் சுட்டிக்காட்டி ஏதோ சைகை செய்தாள். அவள் பேரழகின் வளைக்குட்பட்ட இளம் சழியனும் அவள் அதிகார பார்வையாலேயே கிளியடைந்த ஹிப்பாலஸும் அவள் அபிப்பிராயங்களை சைகைகளாலேயே அறிந்து கொண்டு பணிகளை மிக துரிதமாக நிறைவேற்றுவதில் முடியவே சில வினாடிகளுக்கு உள்ளாக பக்கத்து அறையிலிருந்த பட்டு திரைச்சீலை ஒன்று அவள் பாதத்தில் கிடத்தப்பட்டதன்றி கீழே இருந்த ஒரு பொற்பாத்திரத்தில் சுடுநீரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. பேரரசுகளின் ராணிகளின் கம்பீரத்தை தோற்கடிக்கும் கம்பீரத்தோடு கட்டிலில் இருந்து மெல்ல எழுந்த அந்த அழகு பட்டு திரைச்சீலையால் உடலை கழுத்திலிருந்து கால் வரையில் மூடி ஈர உடையை கால் மூலமாக கீழே நிகழ்விட்டாள். பிறகு ஹிப்பாலசையும் இளம்சழியனையும் அறைக்கு வெளியே செல்லும்படி கையால் சுட்டிக்காட்டி அவர்கள் வெளியில் சென்றதும் கதவை சாத்திக் கொண்டு தன் அலங்காரத்தை நிதானமாக முடித்தாள். திரும்ப அவள் கதவை திறந்தபோது அவள் அளித்த தோற்றத்தைக் கண்டு ஆசைவற்று நின்றான் இளம்சழியன். திரைச்சீலையாயிருந்தாலும் வெகு அழகாக அதை அவள் உடலில் சுற்றி அதன் ஓரத்தை கிழித்து இடுப்பில் கச்சை போல் கட்டியிருந்தாள். அவள் உடலின் மேற்பகுதியை சுமக்க மாட்டாமல் சுமந்த அந்த திரைச்சீலை பட்டு அவளது கழுத்தை சுற்றி வளைத்து முடி போடப்பட்டிருந்தது. தலையை நன்றாக துவட்டி அழகாக ஒரு கொண்டையையும் போட்டிருந்த அவள் சிரத்தை கவனித்த இளஞ்செழியன், இயற்கை அவளுக்கு அளித்த இந்த கிரீடத்தை விட மனிதர்கள் அளிக்கும் பொற்கிரீடம் எந்த விதத்தில் உயர்ந்தது என்று பொன்னையே பழித்தான். அவள் இடது கையில் மீண்டும் கட்டப்பட்டு விளக்கொளியில் சுடர்விட்டு அந்த அன்னப்பறவையின் சிவப்பு கண்கள், அட பாவி, இவள் அழகில் வெந்து சாம்பலாகின்றாயே என்று இளம் சழியனை பார்த்து பரிதாபத்தால் தீவிழி விழித்தது. மயக்கும் தன் அழகினால் மெய்மறந்து சிலையென்று நின்ற இளம் சழியனை அருகில் வரும்படி அவள் சைகை காட்டினாள். மந்திரத்தால் கட்டுண்டவன் போல இளம் சழியன் அவளை நோக்கி நகர்ந்ததன்றே, இப்பாலஸ் இப்படி வா, இவளை விசாரிப்போம் என்று அழைத்ததும் இப்பாலஸ் நகராமல் நிற்கவே, நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா? அருகில் வர எனக்கு கட்டளை இல்லை என்றான் ஹிப்பாலஸ். யார் கட்டளையிட வேண்டும்? ராணி. இவள் ராணி என்று யார் சொன்னது? அந்த அன்னப்பறவை ஆபரணம் சொல்கிறது. யவன அரசு குடும்பத்தின் சின்னம் அது. தவிர தவிர தோரணையை பார்த்தால் ராணிக்கும் சாதாரண பெண்களுக்கும் உள்ள வேற்றுமை நன்றாக தெரியும். அப்படியானால் நான் சொல்வதை, இந்த அறையில் ராணி இருக்கும் வரை கேட்க முடியாது. ஒவ்வொரு யவனனும் படையில் சேரும் போது எடுத்துக்கொள்ளும் பிரமாணமாகும் அது.
என்ன பிரமாணம்? அரச குடும்பத்தாருக்கு எதிரில் மற்றவர் கட்டளையை ஏற்க கூடாது என்பது.
அப்படியானால் இவளை நான் எப்படி விசாரிப்பேன்? உங்கள் யவன மொழி எனக்கு தெரியாது என்று கோபத்தால் உடல் துடிக்க தன் வலது கரத்தை உயர்த்தினான் இளம் சழியன்.
ஒரு வினாடி தாமதப்பட்டிருந்தால் இளஞ்செழியன் ஹிப்பாலஸை என்ன செய்திருப்பான்? ஹிப்பாலஸுக்கும் அவனுக்கும் இருந்த நட்பும் பாசமும் என்னவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் உறவை காப்பாற்ற எதிர்பாராத பேராச்சரியம் ஒன்று நிகழ்ந்தது. ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியத்தை விளைவித்து தன்னை திகைக்க அடிக்கவே அந்த இரவு ஏற்பட்டதோ என்று பிரமித்தான் படை தலைவன்.
கவலைப்பட வேண்டாம், உங்கள் பாஷை எனக்கு தெரியும், மதுரமான தமிழ் மொழி எனக்கு நன்றாக தெரியும் என்று நல்ல தமிழில் பேச துவங்கினாள் யவனராணி. திகைத்து அவளை நோக்கி திரும்பிய இளஞ்செழியனை நோக்கி அவள் மலர் விழிகள் சிரித்தன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.